ஆவியாரின் பெருவிழா கற்றனை தூறும் கருத்துக்களுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, உயிர்ப்பு பெருவிழா முடிந்து 50ஆம் நாளான இன்று தூய ஆவியாரின் பெருவிழா. இப்பெருவிழாவை பெந்தகோஸ்து என்று அழைக்கின்றோம். பெந்தகோஸ்து என்ற சொல்லுக்கு 50ஆம் நாள் என்று பொருள். இந்த 50 நாட்களில் தொடர்ந்து பல விழா நாட்கள் வந்துள்ளன. உயிர்ப்பு பெருவிழாவை தொடர்ந்து இறை இறக்கத்தின் ஞாயிறு, நல்லாயன் ஞாயிறு, சென்ற வாரம் விண்ணேற்ற பெருவிழா, இந்த வாரம் தூய ஆவியாரின் பெருவிழா என்று நாம் கொண்டாடி மகிழ பல ஞாயிறுகள் தொடர்ந்து வந்துள்ளன. ஒவ்வொரு விழாவையும் கொண்டாடினோம் அல்லது கொண்டாடுகிறோம் என்று சொல்லும்போது எதை கொண்டாடுகிறோம், எப்படி கொண்டாடுகின்றோம் என்பதை சிந்திப்பது நல்லது. அன்புள்ளங்களே, இயேசுவின் உயிர்ப்பு, விண்ணேற்றம், தூய ஆவியாரின் வருகை என்ற இந்த மூன்று விழாக்களும் நமது கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடித்தளமான உண்மைகள். இந்த முக்கியமான உண்மைகள் முதன்முதலில் நிகழ்ந்தபோது எக்காலம் ஒலிக்க, வான வேடிக்கைகள் கண்ணை பறிக்க, இந்த மறை உண்மைகள் உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி நடந்ததாக தெரியவில்லையே. மாறாக இந்த ஒவ்வொரு நிகழ்வும் முதன்முதலில் நடந்தபோது அமைதியாக நடந்தன. எப்போது எப்படி நடந்ததென்றே தெரியாமல் அமைதியாக நிகழ்ந்த ஒரு முக்கியமான மறை உண்மை உயிர்ப்பு. நெருங்கிய சீடர்களுக்கு மட்டும் இயேசு தந்த ஒரு அமைதியான அனுபவம் விண்ணேற்றம். இன்று நாம் எண்ணி பார்க்கும் தூய ஆவியாரின் விழாவோ அன்னை மரியாவுக்கும் சீடர்களுக்கும் அந்த மேலறையில் உண்டான மாற்றங்களை கூறும் ஒரு விழா. அந்த மேலறை அனுபவத்திற்கு பின்னர் எருசலேமிலிருந்த பலருக்கு இந்த பெருவிழாவின் தாக்கம் வெளிப்பட்டது என்று திருத்தூதர் பணிகள் நூல் 2 பிரிவில் நாம் வாசிக்கின்றோம். கிறிஸ்துவ விசுவாசத்தின் கருப்பொருளான அடித்தளமான இந்த மறை உண்மைகள் அனைத்துமே உலகின் கவனத்தை அதிகம் ஈர்க்காமல் நடைபெற்ற நிகழ்வுகள். விழா என்ற எண்ணத்திற்கு இந்த உலகம் வகுத்துள்ள இலக்கணத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதோர் இலக்கணத்தை இந்த விழாக்கள் வகுத்துள்ளன.
புதியதோர் படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின்
அன்பு இதயங்களே, உலக விழா என்ற இலக்கணத்தில் கொண்டாட்டம் எதற்காக என்பதை விட கொண்டாட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதிலேயே அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. எவ்வளவு செலவு செய்யப்படுகின்றது என்பதை பொறுத்தே அந்த விழாக்களின் முக்கியத்துவம் பிறருக்கு தெரிய வரும். பகட்டு, பிரமிப்பு, பிரம்மாண்டம், இவைகளே இந்த விழாக்களின் உயிர் நாடிகளாய் உள்ளன. இந்த விழாக்கள் எதற்காக கொண்டாடப்பட்டன என்று அடுத்த நாள் கேட்டால் கூட நமக்கு ஒன்றும் நினைவிருக்காது. அல்லது அவர்கள் செய்த ஆர்ப்பாட்டமே நமது நினைவில் நிறைந்து நமக்கு எரிச்சலூட்டும். உலக கொண்டாட்டங்களின் இலக்கணம் இதுதான் அன்பர்களே. கொண்டாட்டம் என்ற சொல்லுக்கே புது இலக்கணம் தந்து நமக்கு பாடங்களையும் சொல்லித்தந்தனர் இயேசுவும் அவரது சீடர்களும். கொண்டாட்டம் என்பது எப்போதும் பிறரது கவனத்தை ஈர்ப்பதிலேயே அமைய வேண்டும் என்று இல்லை. நாம் கொண்டாடும் விழாவின் உள்ளர்த்தம் எவ்வளவு தூரம் நம் வாழ்வை மாற்றுகின்றது என்பதில் நம் கவனம் இருக்க வேண்டும். இவ்விதம் கொண்டாடப்படும் விழாக்கள் ஒரு நாள் கேளிக்கைகளாக கடந்து போகாமல் வாழ்நாளெல்லாம் நம்முள் மாற்றங்களை உருவாக்கும் கருவிகளாக அமையும். அன்புள்ளங்களே, இத்தகைய பாடங்களை நமக்கு சொல்லித்தரும் விழாக்கள் இயேசுவின் உயிர்ப்பு, விண்ணேற்றம், தூய ஆவியாரின் வருகை ஆகிய விழாக்கள். தூய ஆவியாரின் பெருவிழா நமக்கு சொல்லித்தரும் மற்றொரு முக்கியமான பாடம், அவர் வானிலிருந்து இறங்கி வந்து சிறிது காலம் நம்மோடு தங்கிவிட்டு மீண்டும் விண்ணகம் சென்றுவிடும் இறைவன் அல்ல, மாறாக அவர் நமக்குள் எப்போதும் உறைந்திருக்கும் இறைவன் என்ற உண்மை. ஒரு கணமும் நம்மை விட்டு விலகாமல் வாழும் இறை ஆவியாரை உணராமல் நாம் தேடிக்கொண்டிருப்பது மீன் ஒன்று கடல் நீரில் நீந்திக் கொண்டே கடலை தேடியதைப் போன்ற ஒரு நிலை. கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த கப்பல் ஒன்று தரை தட்டி நின்றது. ஒரு வாரமாக முயன்றும் கப்பலை மீண்டும் கடலுக்குள் கொண்டு செல்ல முடியவில்லை. கப்பலில் ஓரளவு உணவு இருந்ததால் அவர்களால் சமாளிக்க முடிந்தது. ஆயினும் அவர்களிடம் இருந்த குடிநீர் முற்றிலும் தீர்ந்துவிட்டது. அவர்கள் தாகத்தால் துடித்தனர். அப்போது அவ்வழியே வந்த மற்றொரு கப்பலில் இருந்தவர்களிடம் எங்களுக்கு குடிநீர் தேவை என்ற செய்தியை அனுப்பினார் கப்பல் தலைவர். நீங்கள் இருக்கும் இடத்தில் வாளியை இறக்கி நீர் எடுத்து பருகுங்கள் என்ற பதில் செய்தி வந்தது. கப்பல் தலைவருக்கு கடும் கோபம். கடல் நீரை குடிக்க சொல்வதற்கு இவர்கள் யார் என்று அவர் வெறுப்புடன் கீழ்த்தளத்திற்கு சென்றார். அவர் சென்றபின் அருகிலிருந்த உதவி ஆட்களில் ஒருவர், தங்கள் கப்பல் நின்ற இடத்தில் வாளியை இறக்கி நீர் எடுத்தார். அந்த நீரை அவர் சுவைத்தபோது அது சுத்தமான குடிநீர் என்பதை அவர் உணர்ந்தார். ஆம் அன்புள்ளங்களே, அந்த கப்பல் தரை தட்டி நின்ற இடம் பெரும் நதியொன்று கடலில் கலக்கும் இடம். சுவையான குடிநீர் நம்மை சூழ்ந்திருந்தாலும் நாம் தாகத்தில் தவிக்க முடியும். அன்புள்ளங்களே, இதோ மற்றொரு கதை. ஊரில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தினமும் அமர்ந்து தர்மம் கேட்டு வாழ்ந்து வந்தார் ஒருவர். அதே இடத்தில் உறங்குவார். பல ஆண்டுகள் அதே இடத்தில் தர்மம் கேட்டு வாழ்ந்தவர் ஒரு நாள் இறந்தார். அவர் இறந்ததும் ஊர் மக்கள் ஒன்று கூடி அவர் தர்மம் கேட்டு அமர்ந்திருந்த இடத்திலேயே அவரை புதைக்க தீர்மானித்தனர். அவர்கள் புதைக்குழியை தோண்டிய போது அவர் அமர்ந்திருந்த அந்த இடத்தில் விலை மதிப்பற்ற ஒரு புதையல் கிடைத்தது. ஆமன் புள்ளங்களே, புதையலுக்கு மேல் அமர்ந்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் தர்மம் கேட்ட இவரை போல, நல்ல நீர் சூழ்ந்திருந்த நீர்ப்பரப்பில் நின்று கொண்டே தாகத்தால் துடித்த கப்பல் பயணிகளைப் போலத்தான் நாமும். வாழ்வு பயணத்தில் நம்மை சூழ்ந்துள்ள எத்தனையோ நன்மைகளை உணராமல், நமக்குள் புதைந்திருக்கும் கருவூலங்களை தெரிந்து கொள்ளாமல் தாகத்தில் தேவையில் நாம் துடிக்கின்றோம். நம்முள் ஊற்றெடுக்கும் நன்மைகளை புரிந்து கொள்ளாமல் தொடுவானங்களை, தூரத்து காணல் நீரை, விலகி ஓடும் நிழல்களை நாம் துரத்துவதால் வாழ்வின் பெரும்பகுதியை, நேரத்தை நாம் வீணாக்குகின்றோம். பல நேரங்களில் இந்த பொய்யான மாயைகளை பெறுவதற்காக நம்மிடம் உண்மையாய் இருப்பனவற்றை விலை பேசுகின்றோம். நமது குடும்பம், தொழில், நண்பர்கள் என்று நம்மை சூழ்ந்துள்ள நல்லவைகளை இழந்துவிட்டு பின்னர் வருந்துகின்றோம். அன்புள்ளங்களே, நமக்குள் இருக்கும் நல்லவற்றை நமக்கு தெளிவுபடுத்தும் அணையாத ஒரு ஒளியாக, நமக்குள் நல்லவற்றை ஒவ்வொரு நாளும் பிறப்பிக்கும் வற்றாத ஊற்றாக நம்முள் எப்போதும் உறைந்திருக்கும் இறைவன், தூய ஆவியார், இவரது பெருவிழாவை இன்று கொண்டாடும் தருணத்தில் நம்முள் உறையும் இறைவன் இவர் என்பதை முழுமையாக நம்பும் வரத்தை ஒவ்வொருவருக்காகவும் நாம் வேண்டுவோம்.
ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழி காட்டும் நிறை உண்மையே, வழியறியா பேதையந்தன் துயர் நீக்கி துணை புரிவாய். ஒளியூட்டும் இறையாவியே, என்றும் வழி காட்டும்.
எனதருமை அன்புள்ளங்களே, இன்று நாம் ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். ஆம், தூய ஆவியாரின் பெருவிழா திரு அவையின் பிறந்த நாள். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது அந்த குழந்தையை பற்றிய எதிர்பார்ப்புகள் இருக்கும். திரு அவை என்ற குழந்தை பிறந்த போதும் பல எதிர்பார்ப்புகள் இருந்தன. திரு அவை என்ற குழந்தை பிறந்த விதம், பிறந்ததும் அந்த குழந்தையிடம் வெளிப்பட்ட குணம், இவற்றை நாம் சிந்திப்பது பயனளிக்கும். அன்பு இதயங்களே, திரு அவை என்ற குழந்தை பிறந்தது ஒரு குழுவில், ஒரு குடும்பத்தில். தூய ஆவியார் தீ நாவுகளாய் இறங்கி வந்த அனுபவம் தனியொரு மனிதருக்கு காட்டின் நடுவில் அல்லது மலையுச்சியில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் அல்ல. அன்னை மரியாவுடன் ஜெபத்தில் இணைந்திருந்த சீடர்கள் நடுவில் தூய ஆவியார் இறங்கி வந்தபோது திரு அவை பிறந்தது. பொதுவாக ஆழ்நிலை தியானத்தில் இருக்கும் ஒருவருக்கு இறை அனுபவம் கிடைக்கும் என்று ஏறத்தாழ எல்லா மதங்களும் சொல்கின்றன. கிறிஸ்துவ திருமறையில் இத்தகைய தனிப்பட்ட அனுபவத்துடன் நாம் நின்றுவிடுவதில்லை. குழுவாய், குடும்பமாய் நாம் இணைந்து வரும்போதும் ஆழ்ந்த இறை அனுபவம் உருவாகின்றது என்பதை தூய ஆவியாரின் வருகை பெருவிழா நமக்கு சொல்லித் தருகின்றது. அன்பு இதயங்களே, அர்த்தமுள்ள வகையில் மனிதர்கள் இணைந்து வருவதை தடுக்கும் வழிகள் இன்று உலகில் பெருகி வருகின்றன. பொதுவாகவே நாம் வாழும் இன்றைய உலகம் நம் ஒவ்வொருவரையும் தனிமைப்படுத்தி அந்த தனிமையில் நாம் நிறைவை காண முடியும் என்ற மாயையை உருவாக்கி வருகின்றது. நம்மை சுற்றி வளர்ந்துள்ள தொடர்பு சாதன கருவிகள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. ஆனால் அதே நேரம் இக்கருவிகள் நம்மை உண்மையிலேயே இணைக்கின்றனவா, அல்லது இந்த கருவிகளின் தோழமையால் நாம் மனித உறவுகளை, தொடர்புகளை இழந்து வருகின்றோமா என்ற கேள்விகள் எழுகின்றன. கருவிகள் இல்லாமல் தொடர்புகளே இல்லை என்ற அளவு கருவிகளின் ஆக்கிரமிப்பு வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் தூய ஆவியாரின் பெருவிழா, திரு அவை என்ற குழந்தை பிறந்த நாள் நமக்கு சொல்லித்தரும் பாடம் இதுதான். திரு அவை என்பது நானும் கடவுளும் என்ற தனிப்பட்ட அனுபவம் அல்ல, குழுவாக, குடும்பமாக நாம் உணரும் ஒரு அனுபவமே திரு அவை.
புதியதோர் படைப்பாய் புவியினை மாற்றும் புனிதத்தின் ஆவியே, வரங்களை பொழியும் வளம் இறை ஊற்றே பரிசுத்தான்.
அன்பு இதயங்களே, திரு அவை என்ற குழந்தை பிறந்ததும் அக்குழந்தையிடம் வெளிப்பட்ட குணம் என்ன? திருத்தூதர் பணிகள் நூல் 2 பிரிவில் நாம் வாசிக்கும் வரிகள் இதோ.
அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள்.
ஆம் அன்புள்ளங்களே, திரு அவை என்ற குழந்தை பிறந்ததும் பேசத் துவங்கியது. அதுவும் பல்வேறு மொழிகளில் பேசத் துவங்கியது. தூய ஆவியாரின் வருகையால் பிறந்த திரு அவை பிறந்ததும் உலகிற்கு சொல்லித்தந்த அழகான பாடங்களில் ஒன்று, மனித இதயங்கள் இணைந்து வரும்போது மனிதர்கள் உருவாக்கிய மொழி என்ற எல்லை தேவையில்லை என்ற ஒரு முக்கியமான பாடம். அதிலும் நம் இதயங்கள் இணைந்து பேசுவது இறைவனின் அருஞ்செயல்கள் என்றால் அங்கு மொழியே தேவையில்லை என்பதையும் தூய ஆவியாரின் பெருவிழா நமக்கு உணர்த்துகின்றது. இறுதியாக அன்புள்ளங்களை, தூய ஆவியாரால் மனிதகுலம் ஆட்கொள்ளப்பட்டால் அங்கு உருவாகும் அழகிய வாழ்வை திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் விவரிக்கின்றார். தூய ஆவியாரின் பெருவிழா வெறும் ஒரு நாள் கொண்டாட்டமாக இல்லாமல் நம் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்கும் ஓர் ஆழ்ந்த அனுபவமாக மாறுவதற்கு அந்த ஆவியாரின் கொடைகளை கனிகளை நாம் பெற வேண்டும். இந்த எண்ணங்களை கூறும் பவுலடியாரின் சொற்களோடு நமது சிந்தனைகளை இன்று நாம் நிறைவு செய்வோம்.
கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 5. தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கின்றோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம்.
ஞானம் நிறைந்த சொல்வளமே, நலம் தரும் நம்பிக்கை அருட்கொடையே, பிணிகளை தீர்க்கும் அருமருந்தே, தேவ கனிகளால் தேற்றும் அதிசயமே. வானம் திறந்த தீச்சுடரே, அருட்கொடை தந்திடும் அருட்சுகமே, குளிரினை போக்கும் அனல் காற்றே, வாழ்வின் குறைகளை தீர்க்கும் நிறை அருளே.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.